திருக்குறள் கதைகள். வரி விதித்த அமைச்சர். பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது அந்த காலத்துல, வட இந்தியாவ மகேந்திர கோடி அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. இந்த அரசனோ எப்பயும் நல்ல ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிப்பாரு. வீதிகள்ல நடந்து போகும்போது நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஒரு மாவீரனை போல நடப்பாரு. இதனாலேயே இவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம், ஓஹோ மாவீரன் வருகிறார், வருக வருக அப்படின்னு மக்களை எல்லாம் கூப்பிட சொல்லுவாங்க. ஆனா இந்த அரசனுக்கோ அவர் கூட இருக்கிற அமைச்சர்களுக்கோ மக்கள் நலன்ல ரொம்ப பெருசாக அக்கறை இருந்ததே இல்லை. எப்பையும் இவங்களை மட்டும் ஒரு வீரர்களை போல அவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது போல இருந்த சமயத்துல ஒரு தடவை தங்களோட கஜானாவில் செல்வம் குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆஹா, இப்படியே இருந்துச்சுன்னா எதிர்காலத்துல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி யோசிச்ச இந்த அரசனோ, இந்த கஜானாவை எப்படி நிரப்புறது, ஏதாவது இதுக்கு யோசனை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தன் கூட இருந்த நிதி அமைச்சர் கூட ஆலோசனை பண்ணாரு. இப்படி இவங்க ரொம்ப நேரம் ஆலோசிச்சு கடைசியில, சரி எந்த வியாபாரத்துக்கு வரி போடலாம் அப்படிங்கறத நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு நேரடியாக இந்த ரெண்டு பேரும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கடைத்தெருவுக்கே போயிட்டாங்க. அப்படி கடைத்தெருவுக்கு போன இவங்க கண்ணுல மொத முதல்ல ஒரு காய்கறி கடை பட்டுச்சு. ஆஹா, இந்த கடையில இவ்வளவு அமோகமா காய்கறி விக்குதே அப்படின்னு மக்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே விளக்கிட்டு அங்க போய் எட்டி பார்த்தாங்க. அங்க பார்த்தா அந்த கடையில வெங்காயம் ஜோராக வியாபாரம் ஆயிட்டு இருந்துச்சு. நிதி அமைச்சரே, இந்த கடையில இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டார் இந்த மன்னர். அதுக்கு அந்த அமைச்சரோ, மன்னா நானு வெங்காயமே சாப்பிட மாட்டேன், அது என்ன விலை வித்தா நமக்கு என்ன, பேசாம நம்ம வேற கடையில இருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த அமைச்சர் இப்படி சொன்னதும் இந்த மன்னரும் கூட அதை பெருசா கண்டுக்காம, சரி வேற கடைக்கே போலாமே அப்படின்னு திரும்பவும் கடை தெருவுக்குள்ளேயே வந்தாங்க. அப்படி அடுத்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. இந்த பாருங்க, நம்ம போற கடையில எல்லாம் 100க்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு ஒவ்வொரு கடைக்காரங்களையா கேட்போம், அவங்களுக்கு வர லாபத்தை பொறுத்து நம்ம வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. இந்த மன்னரோட ஆட்சியில யார் போய் சொன்னாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. அதனால அவங்க எல்லாரும் உண்மையதான் பேசினாங்க. இப்படி இந்த மன்னரும் நிதி அமைச்சரும் முதல்ல ஒரு நெல் மண்டிக்குள்ள போனாங்க. அங்க போய் அந்த கடைக்காரங்களை பார்த்து, இந்த பாருங்க உங்க நெல் மண்டியில 100க்கு எவ்வளவு லாபம் வருது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த கடைக்காரரோ, மன்னா எங்களுக்கு 100க்கு 30 லாபம் வருது அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படியா, நல்லது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அடுத்து வேற ஒரு கடைக்குள்ள போலாம் அப்படின்னு ஒரு மாட்டு பண்ணைக்கு போனாங்க. அந்த பண்ணையிலயோ பசும்பால தவிர இன்னும் பால் சம்பந்தப்பட்ட பல தரப்பட்ட விஷயங்களையும் வித்துக்கிட்டு வந்தாங்க. பால்கோவா, தெரட்டு பால் அப்படின்னு நிறைய இனிப்பு பண்ணங்கள் எல்லாமும் வித்துக்கிட்டு வந்தாங்க. அதனால, மன்னா எங்களுக்கு 100க்கு 40 லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க அப்படி சொன்னதும் இந்த அமைச்சரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட மன்னரோ, போடுங்க போடுங்க, நல்ல வரி போடுங்க, நமக்கு நல்ல வருமானம் காத்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. இவங்க இப்படியே ஒவ்வொரு கடையிலயா, ஒவ்வொரு வியாபாரம் நடக்கிற இடத்துலயா இஷ்டத்துக்கு வரி போட்டுக்கிட்டே போனாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருந்த சமயத்துல இந்த கடை வீதியில நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திருநெல்வேலியில இருந்து ஒரு அண்ணாச்சியும் கூட அங்க மளிகை கடை வச்சிருந்தாரு. அந்த கடைக்கு போன இந்த அமைச்சரோ, அரே மித்ரம், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்து இந்த ஊர்ல கடை போட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மளிகை கடை அண்ணாச்சியோ, அல்ல ஆமாம் அண்ணா, நானு உங்க ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இங்கதான் கடை போட்டிருக்கேன், அல்ல என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க மண்ணா அப்படின்னு ரொம்ப பவ்யமாக இந்த மன்னர்கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் பேசினாரு. இப்படி இந்த மளிகை கடை அண்ணாச்சி இந்த அமைச்சரையும் மன்னரையும் தன் கடையில உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பவே இவருக்கு விஷயமும் புரிஞ்சு போச்சு. ஓஹோ, இந்த அமைச்சரும் மன்னரும் நமக்கு வரி போட வந்திருக்காவ, இவங்களுக்கு என்ன பண்றது, இல்ல நமக்கு வர லாபத்தை இவங்க கிட்ட சொன்னா நிறைய எல்லாம் வரி போட்டுருவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னோட மனசுல கண்ணா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா இந்த அண்ணாச்சி இந்த ஊர்ல ரொம்ப வருஷமா கடை போட்டு பல மணி நேரம் உழைச்சதால 100க்கு 100 லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல இப்படி மன்னர் கண்ணா பின்னான்னு வரி போட்டா அவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் தானே, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கும் வந்தாரு. இப்படி தன் மனசுல ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்த இவரோ இந்த மன்னர்கிட்ட உண்மைய சொல்லியே தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இப்படியே இந்த அமைச்சரும் மன்னரும் இந்த அண்ணாச்சி கிட்ட கொஞ்ச நேரம் பேசி முடிச்சு அவர்கிட்ட இவங்க வந்த விஷயத்த சொல்லி, உங்களோட கடை எப்படி நடக்குது, உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த அண்ணாச்சியோ ரொம்ப பணிவோட, என் அண்ணா எனக்கு 100க்குள்ள ஏதுங்க லாபம் வருது, ஏதோ தம்படிக்கு தம்படி லாபம் கிடைக்கும் அவ்வளவுதானுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த அண்ணாச்சி இப்படி சொன்னதும் அதை கேட்ட மன்னரோ தன்னோட அமைச்சரை பார்த்து, அடடா பஞ்சை வியாபாரம், விடு அவனை, அவனுக்கு வரி போடாத அப்படின்னு சொல்லி அந்த கடையை விட்டு வெளியே வந்து தங்களோட வழக்கத்தை போல கடத்தெருவில் இருக்கிற அடுத்த கடைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. இப்படியே தொடர்ந்து எல்லா கடைகளுக்கும் போய் எல்லா வியாபாரங்களுக்கும் நல்லா வரி போட்டு தங்களோட அரண்மனைக்கு போய் சேர்ந்தாங்க. இப்படி இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அண்ணாச்சியோட மனைவி அவர்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு இவரோ தன் மனைவி கிட்ட, இந்த மன்னரும் அவரோட அமைச்சரும் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏத்தது போல ஆட்சி கோல் ஏந்தி இருக்கிறவங்க தன்னோட குடிமக்கள் கிட்ட அதிகாரத்தை காட்டி பொருள் பறிக்கிறது வரி போடுறது அப்படின்னு செய்யற செயல்கள் எல்லாம் வேல் ஏந்தின கொள்ளைக்காரர்களோட மிரட்டல்களை போன்றது. அப்படிதான் இவங்க எல்லா கடையிலையும் போய் கண்ட மேனிக்கு வரி விதிச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா நான் ஒன்னும் அவங்க கிட்ட போய் பேசலையே, அவங்க எல்லாம் 100க்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நானும் தம்படி கணக்குல தான் பேசினேன். தம்படின்னா அந்த காலத்துல காலனாவை விட குறைஞ்ச மதிப்பு கொண்ட ஒரு பணம். அதைத்தான் இந்த அண்ணாச்சி மன்னர்கிட்ட சொல்லி இருந்தாரு. இப்படி இந்த அண்ணாச்சியோ தன் மனைவி கிட்ட இந்த திருக்குறளையும் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி தான் எப்படி பொய் பேசாம உண்மை பேசியே மன்னர்கிட்ட இருந்தும் அமைச்சர்கிட்ட இருந்தும் வரி விதிப்புல இருந்து தப்பின அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சாரு. அவ்வளோதான்.